ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
இறைவன் நிழை திருவருளால் சிறுவர் பயனின் நிறைவு பகுதியில் சில செய்திகளை சிந்திக்க தலைப்படுவோமாக. ஐந்தெழுத்தினுடைய பெருமைகளை சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது உமாபதி சிவம் ஐந்தெழுத்துக்களினுடைய சிறப்பையும் ஐந்தெழுத்துக்களுக்குரிய எழுத்துக்களின் பொருளையும் அவற்றில் சிவாய நம என்று சொல்லுகிற வழக்கம் இறையருளை தரும் என்பதையும், சிவாய நம என்ற எழுத்தை சொல்லுகிற பொழுது பிறப்பில்லாத வாழ்க்கை வாழ முடியும் என்றும், சிவாய நம என்று சொல்லுவதுதான் மேல் உலகத்தில் அல்லது வீட்டு உலகத்தில் நமக்கு வடிவமாக இருக்கும் என்பதையும் சொல்லி சொல்லி, அதிலே நமசிவாய என்பது உலக இன்பத்திற்கும் சிவாய நம என்பது பேரின்பத்திற்கும் உரியதாக காட்டி, இப்பொழுது சிவய சிவ என்று சொல்லப்படுகிற மந்திரத்தை, நமக்கு அதிசூட்சமமாக இருக்கிற மந்திரத்தை பெருமான் சொல்லப்போகிறார். அதை சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுவார், சி என்பதும் வாய் என்பதும் நடுவிலே யா இருக்க அதன்பின் நாம வருகிறது. எனவே வாவுக்கும் நாவுக்கும் இடையிலே யகரத்தை சொல்லுவதை விட நலம் என்று சொல்லுகிறார். ஆனாலும் ஜீவன் முத்தராக வாழுகிற பெருமக்கள் சொல்லுகிற சொல் என்ன என்றால், வாவுக்கும் சீவுக்கு சி எதற்கும் இடையில் இருக்கிற யா என்றால் சிவாய சிவ அல்லது சிவாய சிவ சிவாய சிவா என்றும் சொல்லலாம், சிவாய சிவ என்று சொல்லலாம் என்பதுதான் நாம் நேர் காலை பொழுதில் விடுபட்ட குறளினுடைய கருத்து. இப்ப அந்த குறளை படிச்சோம்னா இது உங்களுக்கு அவர் சொல்றது இதுதான் சரி என்பது. இது யாருக்கு என்றால் ஜீவன் முத்தர். ஒன்பதாவது குறட்பாவை பார்க்கிறோம். ஆசின் ஆ சி இன் வா நாப்பன் அடையாது அருளினால் வாசி இடை நிற்கை வழக்கு. ஆசின் குற்றமற்ற. அப்புறம் நாப்பன் அடையாது அருளினால் சிவாய நம என்பதில் வாவும் இப்ப வாவுக்கும் நாவுக்கும் நடுவில் இருந்தால் என்கிறார். முதலில் இருப்பதுதான் சிவா வா நா, ரெண்டுக்கும் நடுவில் யகரம் இருக்கு இல்லையா, அதாங்க சொல்றார். வா நாப்பன் நா வா யாப்பன் நாவுக்கும் ஆசின் இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருவருளை சொல்லக்கூடிய வாவுக்கும் நா வா நா வா இந்த இதிலிருந்து வரப்படுகிற நாவும் நாவும் நா வா நாப்பன் நாப்பன் என்றால் இடையில் நிறுத்தம் அடையாது அதனை அடையாது இறைவனுடைய திருவருளால் ஜீவன் முத்தராயாச்சு. இறைவனுடைய திருவருள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இந்த உடலோடு வாழுகிற பொழுது அந்த வாழுகிற நிலையில் இறைவனுடைய திருவருள் முக்தி கிடைப்பதினால் அருளால் வாசி இடை வாவண்ணாவுக்கும் சீனாவுக்கும் இந்த பக்கம் இருக்க சிவாவில் இருக்கிற சீனா அந்த பக்கம் இருக்கிற வானா அதற்கு நடுவிலே சிவாவின் இடை நிற்கை அழகு. அதோட பயனோட சொல்லல, நீ அப்படி சொல்றதுதான் அதற்குரிய இயல்புங்கிறார். நீ ஜீவன் முத்தராக வாழுகிற பெருமக்கள் இந்த உலகத்தில் இந்த உடம்போடு வாழுகிறார்கள். இந்த உடம்போடு அவர்கள் இறைவனுடைய திருவருளை முழுமையாக அனுபவித்து வாழ்கிறார்கள். சுந்தரமூர்த்தி எப்போ இறந்து போன ஒரு பையனை முதலை உண்ட பாலனை திரும்ப அழைக்கிறார் என்று சொன்னால் அது இறைவனுடைய திருவருள் பெற்றதனுடைய அடையாளம் இல்லையா, சிந்தித்து பார்க்க வேண்டும். எதிரே இருக்கிறவனை கூட நீங்கள் அழைத்து விடலாம், இறந்தவனை அழைத்து விடலாம், ஆனால் என்றைக்கோ இறந்து போனவனை இன்று எதுவரை வளர்ந்திருப்பானோ அந்த வளர்ச்சியோடு முதலை வாயில் கக்க வேண்டும் என்று அவர் பாட முதலை கக்குகிறது என்று சொன்னால் இறைவனுடைய திருவருளை அந்த அளவுக்கு அவர் பெற்றிருக்கிறார் என்பதுதானே அடையாளம். அத்தனை இறைவன் அருளினால் வாசியிடை நிற்கை அவர்கள் சிவய சிவ என்று, ஏனென்றால் நம என்பதே அவரிடத்தில் இல்லை. அவர்கள் முற்றுமை முழுமையுமாக அந்த நம என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு மலங்களையும் உறுதியாக நீக்கிவிட்டார்கள். அவர்களுக்கு மலமே, ஏன்னா இப்ப நாம மலங்களை நீக்குவதற்காக நாம் இன்றைக்கு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஜீவன் முத்தலாகர் என்றைக்கு ஓலை காட்டி, ஒருவருக்கு தாளை காட்டி, ஒருவருக்கு பாலை காட்டி, ஒருவருக்கு சூளை காட்டி, சூளை முதல்ல பாலை, அப்புறம் சூளை, அப்புறம் ஓலை, அப்புறம் தாளை. அப்ப இவைத்தை காட்டி ஆட்கொண்டார் என்று சொன்னால் அந்த ஆட்கொண்ட நிலையில் இறையருள் பெற்று விட்டார்கள் என்பது பொருள். அந்த இறையருளை பெற்ற பிறகு அவர்கள் இறைவனை நோக்கி வீடு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே வீடு நோக்கி அந்த இறைவனுடைய திருவருளை பெற்ற பேரின்பத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். நோக்கி சென்று கொண்டிருக்கிற பொழுது இடையிலே வருகிற சில திருவிளையாடல்களை அவர்கள் செய்ய வேண்டிய சூழல் இறையனால் நடைபெறுகிறார். அப்படி செய்கின்ற பொழுதுதான் அவர்கள் ஜீவன் முத்தர் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். ஜீவன் முத்தர்கள் என்பதை உறுதிப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் தங்களுக்கு எந்த விதமான பற்றுதலும் இல்லாமல், தங்களுக்காக அந்த முதலில் உள்ள பலனை அழைக்கவில்லை, தங்களுக்காக விடமுண்ட பாலகனை அழைக்க உயிர் பெறச் செய்யவில்லை, தங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த எலும்பை பெண் உருவாக்க வேண்டும் என நினைத்த பொழுது கூட செட்டியார் சொல்றார், கல்யாணத்தை பண்ணுவோம், எந்த சீதனமும் இல்லாம இப்பவே பண்ணிப்படலாம்னு நினைக்கிறார். குளத்திலேருந்து புள்ள எழுந்துருச்சு, டப்பு நடிச்சார், ஐயா உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு உங்க பொண்ணுதான். அவர் உடனே இதை மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ பெற்றெடுத்த குழந்தை இறந்து போய் தீண்டி போய் இறந்து விட்டது, இப்பொழுது நான் பெற்ற குழந்தை எனக்கு மகள் ஆவாள் என்று மாற்றுகிறார். அதுதான் தனக்கென இல்லாது பிறருக்காக வாழுகின்ற ஜீவன் முத்தர் நிலை. தங்களுக்காக வாழ இல்லை, தங்களுடைய நீ என்ன பனி நோய் வந்துருச்சுன்னு சொல்றீங்க, என்ன பனி நோய், உனக்கு எப்படி பனி நோய் வரும்? நாம் இறைவனை வழிபடுகிறோம் ஆதலால் நம்முடைய அவினைக்கு இவனையாம் என்று பாடுறதானே, அவினைக்கு இவனை என்று வாழுகின்றவர்களே, கைவினை செய்து இறைவனுடைய திருப்பணியை செய்யாது வாழுகிறீர்களே என்று சொல்கிறார். அப்ப கைவினை செய்தால் அந்த கைவினையாக இருக்கக்கூடிய திருத்தொண்டுதான் இறைவனுடைய திருவருளை தரும். அந்த கைவினையை செய்வதற்காக பிறருக்காக செய்கிறார்கள். அப்படி பிறருக்காக செய்கிற பொழுது ந ம என்று சொல்லக்கூடிய சிவாய நம நம தள்ளியதாச்சு, இப்ப சிவா மட்டும் இருக்கு, சிவ நடுவில் யாருக்கு, அதுக்கப்புறம் சிவ வச்சிருக்கிறார்கள். அப்பொழுதும் அவர்கள் எண்ணம் முன்னேயும் இறைவனை நினைப்பதும் பின்னேயும் இறைவனை நினைப்பதுமாக ஒரு உயிர் வாழுமானால் அதுதான் ஜீவன் முத்தர். அந்த ஜீவன் முத்தருக்கு உரியதுதான் சிவாய சிவ. இதுதான் அந்த பாட்டினுடைய பொருள். வாசி இடை நிற்கை வழக்கு, அதுதான் வழக்காக அமையும் என்கிறார். அப்புறம் 90வது பாட்டு பார்த்தோம், எல்லா வகையும் நாம் வாசத்தை நீக்குவதற்காக நமச்சிவாயம் தந்தது. அணைந்தோர் தன்மை அதுதான் ஜீவன் முத்தர். இந்த உலகத்தில் இந்த உடம்போடு வாழுகிற பொழுதே இறைவனுடைய பேரின்பத்தை அனுபவித்தவர்கள் அணைந்தோர். அணைதல் என்றால் இறைவனின் பேரின்பத்தை பெறுதல், சொல்லப்பட பெரிதும் பேரின்பத்தில் தன்னை இழத்தல், தன்னை சேர்த்துக் கொள்ளுதல். அணைதல் என்றாலேயே பேரின்பத்தோடு தன்னை சேர்த்தல். தான் வேறு அல்ல, இறைவனுடைய பேரின்பம் வேறு அல்ல. அந்த பேரின்பத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த அனுபவிக்கிறவர்களை பற்றி நிறைவாக இறைவனுடைய பெருமையை சொல்லி, உயிர்களுடைய வகையை சொல்லி, பாசத்தினுடைய தன்மையை சொல்லி, இறைவனுடைய திருவருள் எவ்வாறு வருகிறது என்பதை சொல்லி, இறைவனுடைய ஆச்சாரிய வடிவத்தை காட்டி, நாம் அறிவு விருத்தி செய்வதற்குரிய நிலையை காட்டி, உலக உயிரினுடைய விளக்கத்தை தூய்மையை காட்டி, பேரின்பத்தை பெறுகின்ற உயிருக்கு துணையாக இருப்பது ஐந்தெழுத்து என்று சொல்லி, ஐந்தெழுத்தினால் இறைவனுடைய பேரின்பத்தை அணைந்து வாழுகிற ஜீவன் முத்தரின் நிலையை இப்பொழுது குறிப்பிடப் போகிறார். 10 பாடல்கள். ஓங்குணவின் உள்ளடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவர் மற்ற ஏது உண்டு சொல். சித்தாந்த வகுப்புல தூங்குனா தப்பு இல்ல, சில பேர் சொல்லலாம் சித்தாந்தம் சொல்ற அப்படி தூக்கம் வருதுன்னு, அதுக்காகத்தான் சித்தாந்தம், இது என்ன பெரிய தப்பு, தூங்க வைக்கிறதாங்க சித்தாந்தம். எவ்வாறு தூங்குவார்னு போட்டேன். ஓங்குணர்வின் உள்ளடங்கி, ஓங்கிய உணர்வாக இருக்கக்கூடிய பேர் உணர்வு, அதுதான் எம்பெருமானுடைய பேரின்பம். ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி, பேரின்பத்தில் தங்களை உள்ளடக்கிக் கொண்டு உள்ளத்துள் தங்களுடைய உள்ளத்திற்குள்ளே உயிருக்குள்ளே இன்பு ஒடுங்க. சிவப்பேறு, இன்பு என்றால் சிவப்பேறு, சிவப்பேறு ஒடுங்க. நாம முதல்ல அதுல ஒடுங்கணும், அது நம்மளுக்கு நாம அதன் பேரு நம்மளுக்கு அது ஒடுங்கிடும். அதனால அவர் என்ன சொல்றார், ஓங்குணர்வின் உள்ளடங்கி ஓங்கி மேம்பட்டு இருக்கக்கூடிய உணர்வினாலே அது சிவ உணர்வு. சிவனையே நினைக்கக்கூடிய, சிவநாமத்தையே சொல்லக்கூடிய பெரிய உணர்வு. ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி சிவாய நம என்று சொல்லி சிவ உணர்வில் உள்ளடங்கி, அதுக்கு பொருள் அதான். அதாவது ஓங்கு உணர்வு, நம்முடைய உணர்வு இப்பொழுது ஓங்கி இருக்கிறது என்று சொன்னால் சிவ உணர்வில் சிவாய நம என்று சொல்லி சிவ உணர்வில் ஒடுங்கி, அதான் அதுக்கு பொருள். சிவ உணர்வில் ஒடுங்கி உள்ளடங்கி, அந்த அதற்குள் அடங்கி உள்ளத்துள். இப்பதான் நமக்கு வருது, உள்ளத்துள் நம்முடைய உயிருக்குள்ளே, உள்ளம் என்பது உயிர், உயிருக்குள்ளே இன்பு ஒடுங்க சிவப்பேர். சிவனை வணங்கிக் கொண்டே இருந்தால் சிவப்பேறு கிடைக்கும். சிவப்பேறு இன்பு ஒடுங்க தூங்குவர் பிற பொருள்களில் தங்களுடைய உணர்வுகளை செலுத்தாது தூங்குவார்கள். தூங்குறவன் அப்படித்தான் இருக்கேன். தூங்க வைத்தல், தூங்குதல் என்பது பிற பொருள்களில் நம்முடைய உணர்ச்சி செல்லாமல் தூக்கத்திலேயே இருக்கிறோம், ஒரே ஒரு நிலையில் மட்டும் இருக்கிறோம். அதுபோல பிற இன்பங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாது சிவ உணர்வு. இப்ப நம்ம சொன்ன ஓமானம் சொன்னோம்னா டக்குனு பொருள் புரியுங்க. இதுக்கு வியாக்கியானம் பண்றதை விட நம்ம நம்ம வாழ்க்கையை சொல்லணும் வச்சுங்க, டக்குனு பொருள் புரியும். அது சொன்னா தப்புங்கிறாங்க. தூங்குவர், தூங்குவர் என்ன சித்தாங்க வகுப்புல இவ்வளவு சிரிப்பு கேக்குறா, என்ன இவ்வளவு சிரிப்பு கைதட்டலாம், அதான் நம்ம பாலிசி. தூங்குவர், தூங்குவர் அதுபோல தூங்குவர் மற்ற ஏது உண்டு சொல், மற்ற என்ன சொல்ல முடியும். இறைவனோடு இணைந்த இணை பேரின்பத்தை இந்த பிறப்பிலேயே பெற்றிருக்கருடைய பெருமையை வேறு என்ன சொல்ல முடியும். ஞானசம்பந்தருடைய பெருமையை நாம் என்ன சொல்ல முடியும், வாதியாருடைய பெருமை என்ன சொல்ல முடியும், சொல்ல முடியாது. இரண்டாவது பாட்டு ஐந்தொழிலும் ஆக பேரின்பத்தை அடைந்து இறைவனோடு இணைஞ்சாச்சு, நாமும் இறைவனும் ஒன்று. ஆனால் இறைவனுக்குரிய தொழிலாம் செய்வோமா, செய்ய முடியாது. ஐந்தொழிலையும் செய்ய முடியாது, படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருடல், இந்த ஐந்தையும் செய்ய முடியாது. அது மட்டுமல்ல காரணர் தொழிலும், காரணர்களாம் தொழிலும், தேவர்களாக இருக்கிறவருடைய தொழிலும். இப்ப சனீஸ்வரன் கண்டா என்ன செய்யறான், வீணை நீங்கும், அந்த தொழிலையும் செய்ய முடியாது. நீங்க அங்க போய் இருந்து சனீஸ்வரனா மாற முடியாது. சில பேர் சொல்றாங்க, அனுப்பிச்சுல சிவபதம் அடைந்து விட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இங்க கெடுத்த பெற்றார்னு அங்க போயும் கெடுக்க போயிருக்காரு, அவர் சனீஸ்வரன் அங்க போய் இருந்திருப்பார், இருக்க முடியாது. காரணர் என்றால் இறைவனுடைய ஆணை பெற்று அதனை செயலாற்றுகிறவர்கள், அவளுடைய தொழில். ஏன்னா கலைமகள் எதை தருவா, படிப்பை தருவா, அது மாதிரி லட்சுமி இன்பத்தை தரும் செல்வத்தை தரும், இதெல்லாம் காரணர்கள். இந்த காரணர்கள் செய்யக்கூடிய தொழிலையும் நாம் இறைவனோடு சேர்ந்து விட்டோம் என்பதால் இறைவன் நமக்கு அந்த பதவியை தருவான். அந்த பதவியினால் இதை செய்யும் நினைக்காதீங்கிறார், பதவிக்கு ஆசைப்பட்டு மேல போகாதீங்கிறார். நாம பதவி விடுமா, சிப்ப பதவி அடைந்து விட்டார், வைகுண்ட பதவி அடைந்து விட்டார்னு எழுதுறோம். அப்போ பதவியாச்சு நம்மளை விட மாட்டேங்க. எனவே காரணங்களாம் தொழிலும் போக நுகர் பெண் தொழிலும், இந்த உலகத்தில் போகப் பொருளை அனுபவித்துக் கொண்ட நிலையில் அங்கே இந்த ஆடல் மங்கையாரு ஊர்வசி ரம்பை ஊர் ரம்பைன்னு வந்தா மோல வரும் ரம்பை ஊர்வசி எல்லாம் ஆடுவார்கள். அங்க போய் நம்ம அனுபவிக்கலாம்னு வச்சுட்டு போகப்படாதுங்க, அங்க போய் போக பொருள் அனுபவிக்க முடியாது. அங்க போய் அமிர்தம் கிடைக்கும், சாவா மருந்து கிடைக்கும் அப்படின்னு அவனு காமதேனு ஒரு பசு இருக்கு, அதுல போய் கேட்டா எதவனாலும் தரும் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போய் சொல்லிட்டு இருக்கான்ல, இதெல்லாம் புராண கதை, இதெல்லாம் தத்துவத்துக்கு வராது. உன்னுடைய வழிபாட்டை மேம்படுத்துவதற்காக சொல்லப்படுகிற புராண கதையை தவிர, நீ வழிபாட்டை முடித்த பிறகு இந்த வழிபாட்டில் சொல்ல பெற்றிருக்கிற கதைகளை எல்லாம் அங்கு போய் நடனம் ஆடுகின்ற பெண்ணை அனுபவிக்கலாம், எதவன அனுபவிக்கலாம், தரைகளை பாவ வேண்டாம் நினைத்தால் அதுவா போகின்ற கார் வரும், அத தேர் வரும், காரணம் தேர் தானே, தேர் வரும் என்றெல்லாம் நினைக்கப்படாது. அதனால போகும். அதனால இப்ப நம்ம இறைவனுடைய திருவுருள் பெற்றிருக்கிறோம், எல்லாம் பெறப்போறோம், ஜீவன் முத்திரா இருந்து இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எம்பெருமானுக்கு முற்றுச்சிவுகை கிடைச்சனா நமக்கு கிடைக்கும் நினைக்கக்கூடாது, முற்றுச்சிவுகை கிடைக்காது, உள்ள சிவகையும் போயிடும். அதனால போக நுகர் வெந்தொழிலும் மேவார், போகத்தை அனுபவிக்கக்கூடிய கொடுமை வெம்மை துன்பத்தை தருகின்ற தொழில்களையும் மேவார், மிக மேவார்கள். யாரு? ஜீவன் முத்தர்கள். எனவே இந்த உலகத்தில் இறைவனோடு அணைந்ததினாலே இறைவனாக மாறிவிட்ட காரணத்தால், இறைவனுடைய திருவருளை பெற்ற காரணத்தால் இவையெல்லாம் கிடைக்கும் என்று நாம் நினைக்கக்கூடாது. மூன்றாவது பாடல், எல்லா அறிவும் அறிவிறினும் ஈங்கவர் என்று அல்லாது அறியாறு பிறர். எல்லாம் தெரியும், ஆனால் அதை பற்றி அறியாதவர்கள் போல் இருப்பார்கள். விசாரசரமா ஊத்தாதரா, கவலைப்பட வேண்டும். பால் எடுத்து அப்புறம் ஊத்துறாரு. விசாரசரமா பால வீணா மண்ணில் கொட்டாத, தெரியும் தந்தை தான் கூப்பிடுகிறார், அதை பற்றி கவலைப்படு. ஏண்டா தடியா நான் வந்து சொல்றேன் களவாணிப்பைய மகனே என விருப்பத்த இருந்தேன், வேண்டா இப்படி எல்லாம் செய்யறேன்னு பக்கத்தில் இருக்க குச்சி எடுத்து அடிக்கிறார். தெரியவில்லை, அவர் போட்ட குச்சி இவர் எடுத்து அடிக்கிறார், காலு ரெண்டும் போச்சு. அதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஒரு காலால்தான் உதஞ்சார் அந்த பானைய, ஒரு காலால்தான் உதஞ்சார். ரெண்டு காலம் டொப்புன்னு உதைய முடியுமா? இவர் விழுந்துருவார். ஒரு காலால்தான் உதஞ்சார். அப்ப சண்டிகேஸ்வரர் அந்த நம்ம விசாரசரம் என்ன பண்ணணும், கம்பால அந்த ஒரு காலத்தான் வெட்டும், ரெண்டு காலையும் வெட்டிவிட்டு. அதுக்குத்தான் உங்க ஊர் சீக்கையை எழுதுகிறார் உரை, ஒரு குற்றம் செய்தவனுக்கு துணை செய்தவனும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதால் காலை ஊன்றிக் கொண்டு மற்றொரு காலால் அந்த வினையை செய்தார் ஆதலின் இருகாலும் வெட்டினார் ஆயிற்று. சீக்கேஸ்வரர் எழுதினார். அது அதனால ஒரு ஒரு குற்றத்தை செய்தவனுக்கு துணை செய்த மற்றவனும் தண்டிக்கப்படணும், அதுக்காக ரெண்டு காலையும் வெட்டின என்று சீக்கிய சூரை எழுதுவார்கள். எல்லா அறியும் அறிவுறினும், எல்லாவற்றையும் அறியக்கூடிய, ஏனென்றால் பேரறிவு, இறைவனை சார்ந்திருக்கிறோம், சார்ந்ததன் வண்ணமாக அறிவு உணவா வரப்படாது, அறிவு வருகிறது. எல்லா அறிவுறினும் ஈங்கு, ஈங்குன்ட்டார் நல்லவழியா, இது மேல உலகத்தில் ஜீவன் முத்திரைகளை பற்றி பேச்சு. ஜீவன் முத்திரைகள் யாரு? இந்த உலகத்தில் வாழுகிற வீடு முக்தி பெற்ற பெருமக்கள், அவர்தான் அணைந்தவர்கள், ஜீவன் முத்தர்கள். அதனால் அறிவுறும் இங்கு இவர் ஒன்று அல்லாது அறியார் பிற. சிவபெருமான் என்ற சிவப்பேற்றினை ஒன்று அறிவது அல்லாது, சிவப்பேறு என்ற ஒன்றை மட்டும் அறிந்தவர்களாக. அதனால ஒன்று அல்லாது அறியார் அற, மற்றவற்றையெல்லாம் முழுமையாக அவர்கள் அறியாதவர்கள். இறைவனை மட்டும்தான் அறிவார்களே தவிர மற்ற எவை நடந்தாலும் அவற்றை அறியாதவர்கள். அதுவே நமக்கு ஜீவன் முத்த நிலையை தரும். நாம் கோயிலில் வழிபாடு செய்கிற பொழுது இறைவனை மட்டும் நினைத்து, மற்ற அந்த கோயில் நடக்கக்கூடிய அனைத்து ஒலிகளையும் நாம் மறந்து, என்ன நடக்கிறது என்பதையும் தெரியாது வணங்குவோம் யானால் நமக்கு கூட ஜீவன் முத்த நிலை வந்துவிட்டது என்பதுதான் பொருள். நீங்க இதுக்காக ஜீவன் முத்தன் ஒருத்தர் நமக்கு சூட்ட வேண்டாம், பட்டம் சூட்ட வேண்டாம், நாமே நம்மளை அறியலாம். காது கேட்கக்கூட ஐந்து பேர் அறிவும், இதுதான் ஜீவன் முத்தர்களை. ஐந்து புலன்களிலே இருக்கிற கண்கள் மட்டும் நடராஜரை பார்த்துக் கொண்டே இருக்கிறது, தோற மற்றவையெல்லாம் செயல்படவில்லை. ஒரு சின்னத்திரையில் அப்படி இருக்கா இல்லையா? சின்னத்திரை பார்க்கறது, அதை விட்டு வீட்டில் இருக்கிற பொருளை தான் திருடிக்கிட்டே போயிட்டான் ஆரம்ப காலத்தில். இவங்க வாடி சின்னத்திரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, கதவு திறந்து இருந்தது, அம்பாடு உள்ள இருக்க வந்தான், அவனு சின்னத்திரை பார்த்தான், இது ஒண்ணு அசைற மாதிரி இல்ல, எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தான். அப்போ ஒரு சின்னத்திரை பார்க்கிற போதே நம்முடைய உணர்வுகள் வெளிச்செல்லாமல் அந்த திரையே பார்த்து கொண்டு இருக்கிறோமே, அந்த சின்னத்திரையில் இருக்கிற நாட்டத்தை கொஞ்சம் சாமி மேல காட்டப்படாதா அப்படிங்கிறாங்க. எல்லா அறியும் அறிவுனும் ஈங்குவர் என்று, ஈங்குவர் ஒன்று அல்லாது அறியார் அற, முழுமையாக அறிய மாட்டார்கள். அற அற புலனடைக்கு அடுத்தது நல்லது பாட்டு, புலனடைக்கு தம் முதற்கண் புக்கு உருவார். அதான் ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள, அளப்பெரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக. மனமொழி, நம்முடைய மனத்தில் இருக்கக்கூடிய மன அக உறுப்புகளிலே சிந்தை மட்டும்தான் நடராஜ பெருமானை பார்த்ததாக சேக்கலார் எழுதுகிறார். அதனால்தான் சொல்றார், அபுலன் அடக்கி ஐம்புலன்களை அடக்கி தம் முதற் கண் கடவுளின் கண். கடவுளை வழிபடுகிற பொழுது திருக்கோயிலில் கடவுளை வழிபடுகிற பொழுது திரு அவரை மட்டும்தான் பார்க்கணும். பக்கத்தில் இருக்கம்மா வந்து நெக்லஸ் போட்டிருக்காங்க, அது நல்லியில வாங்கினதா அல்லது அங்க வாங்கினாங்கன்னா கேட்காம நம்மால ஒண்ணு இருக்க முடியாதுன்னு எப்படா சாமி தீபம் காட்டுவார், ஏங்க எங்க வாங்கினிய இது அப்படின்னு கேட்கப்படாதான். ஏன்னா இதை நினைச்சு ஒன்னும் இல்லையே சார், அதெல்லாம் போயிட்டு போகுது, வெளியில செருப்பு போட்டு வந்தது நினைச்சுக்கிட்டே சாமியை கும்பிட்டோமா இல்லையா, பத்தா வாங்கியிருக்கோம் செருப்பு போயிடக்கூடாது.